பிரிவு 3. நீதியை பிரசங்கித்தவர். பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளைப் பொருளை பறிக்கக் கூடுமோ? அல்லது நீதியாய் சிறைப்பட்டுப் போனவர்களை விடுவிக்கக் கூடுமோ? என்றாலும் இதோ, பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். சித்திரவேளையான விக்கிரகங்களை நம்பி வார்ப்பிக்கப்பட்ட சுரூபங்களை நோக்கி, நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பின்னடைந்து மிகவும் வெட்கப்படுவார்கள். ஏசாயா 49:24-25, 42:17. 25. ஏசாயாவின் அழைப்பு. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்பு சாலமோன் மரித்தது முதல் எந்தவொரு ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு உசியாவின் நீண்டகால ஆட்சி அதிக செழிப்புடையதாக காணப்பட்டது. இவன் அசரியா என்றும் அழைக்கப்படுகிறான். அநேக வருடங்களாக விவேகத்தோடு ஆட்சி புரிந்தான் அசரியா. முந்தைய காலங்களில் தாங்கள் இழந்திருந்த சில பகுதிகளை பரலோக ஆசீர்வாதத்தின் கீழ் அவருடைய படைகள் மீண்டுமாக கைப்பற்றின. நகரங்கள் மீண்டுமாக கட்டப்பட்டு கோட்டை கொத்தளங்கள் அமைக்கப்பட்டன. சுற்றிலுமிருந்த ஜனங்களுக்குள்ளே மிகவும் பலப்படுத்தப்பட்ட தேசமாக அது விளங்கியது. மீண்டும் வர்த்தகம் கொடிகட்டி பறந்தது. அதனால் எருசலேமில் அதிக பணம் கொழித்தது. உசியாவின் பெயர் வெகுதூரம் பரம்பிற்று. அவன் பலப்படுமட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அது அனுகூலமுண்டாயிற்று. 2 Nehemiah 26:15. ஆனாலும் இந்த வெளிப்புறச் செழிப்புக்கு இணையாக ஆவிக்குரிய வளர்ச்சியில் எழுச்சி ஏற்படவில்லை. முந்தைய காலங்களில் இருந்தது போலவே ஆலய ஆராதனைகள் நடந்து வந்தன. ஜீவனுள்ள தேவனைத் தொழுது கொள்ள ஏராளமானோர் ஒன்று திரண்டார்கள். ஆனால் தாழ்மையும் உண்மையும் இருக்க வேண்டிய இடத்தை பெருமையும் சம்பிரதாயமும் படிப்படியாக பிடித்து கொண்டன. உசியாவை பற்றி அவன் பலப்பட்டபோது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்தான் என்று எழுதப்பட்டுள்ளது. 16. உசியாவின் துணிகரம் எனும் பாவம்தான் அவனுக்கு பேரழிவாக அமைந்தது. ஆரோனின் வம்சத்தாரைத் தவிர வேறெவரும் ஆசாரியர்களாக பணிபுரியக்கூடாது என்ற எகோவாவின் தெளிவான கட்டளையை மீறும் விதத்தில் பலிபீடத்தின் மேல் தூபங்காட்ட ஆலயத்திற்குள் பிரவேசித்தான் மன்னன். அவ்வாறு அவன் செய்ய நினைத்ததை விட்டுவிடுமாறு பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் அவனுடைய கூட்டாளிகளும் எதிர்த்தார்கள். அவனிடம் வேண்டிக் கொண்டனர், மீறுதல் செய்தீர், இது உமக்கு மேன்மையாக லபியாது என்று வற்புறுத்தினர். 16:18. இராஜாவாகிய தன்னை அவ்வாறு கண்டித்ததால் உக்கிரங்கொண்டான் உசியா. ஆனால் தேவனுடைய ஆலய பொறுப்பிலிருந்தோரின் ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் மீறி தேவாலயத்தை தீட்டுப்படுத்த அவன் அனுமதிக்கப்படவில்லை. கோபமும் கலகமும் கொண்டு அவன் அங்கு நின்றிருந்தபோதே தேவனால் நியாயந்தீர்க்கப்பட்டான். அந்நேரமே அடிக்கப்பட்டான். அவனுடைய நெற்றியில் குஷ்டரோகம் தோன்றிற்று. துக்கத்தோடு அங்கிருந்து வெளியேறினான். அதன் பிறகு அவன் ஆலய பிராகாரங்களில் பிரவேசிக்கவே இல்லை. சில வருடங்களுக்குப் பிறகு அவன் மரித்தான். அதுமட்டும், குஷ்டரோகியாகவே வாழ்ந்த உசியா கர்த்தர் சொல்கிறார் எனும் தெளிவான காரியத்திலிருந்து விலகுவதின் மூடத்தனத்திற்கு ஒரு சாட்சியாகத் திகழ்ந்தான். தன்னுடைய ஆட்சியின் இறுதியில் சீர்கெட்டு துணிகரமாக பரலோக நியாயத்தீர்ப்பை தன்மேல் வருவித்துக் கொண்டதற்கு தன்னுடைய மேன்மையான நிலையையோ நீண்டகாலச் சேவையையோ ஒரு சாக்காகக் காட்டக்கூட அவனால் முடியவில்லை. தேவன் ஆளை பார்த்து மதிப்பிடுபவர் அல்லர். அன்றியும் தேசத்திலே பிறந்தவர்களிலாகிலும் அந்நியர்களிலாகிலும் எவனாவது துணிகரமாய் யாதொன்றைச் செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். அந்த ஆத்துமா தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும். 15:30. உசியாவிற்கு வழங்கப்பட்ட நியாயத்தீர்ப்பு கட்டுப்பாடு உண்டாக்கக்கூடிய ஒரு தாக்கத்தை அவனுடைய குமாரனில் ஏற்படுத்தியிருக்க வேண்டும். தன் தந்தையினுடைய ஆளுகையின் இறுதிக்கு கட்டத்தில் அதிக பொறுப்புகளைச் சுமந்த யோதாம் தன் தந்தையாகிய உசியாவின் மரணத்திற்குப் பிறகு ராஜாவானான். யோதாமை குறித்து, அவன் கர்த்தருடைய பார்வைக்குச் செம்மையானதைச் செய்தான், தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் செய்தான். மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை, ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபங்காட்டி வந்தார்கள். இவன் கர்த்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டினான் என்று எழுதப்பட்டுள்ளது. 2 Kings 15:34-35.
உசியாவின் ஆட்சி முடிவை நெருங்கிக் கொண்டிருந்தது. தேசத்தின் பாரமான பொறுப்புகளை ஏற்கனவே சுமக்க ஆரம்பித்திருந்தான் யோதாம். அப்போதுதான் அரச வம்சத்திலிருந்து ஒரு வாலிபனாக தீர்க்கதரிசன ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டான் ஏசாயா. ஏசாயா ஊழியம் செய்ய வேண்டியிருந்த காலகட்டமானது தேவ மக்களுக்கு பேரழிவு ஏற்படப் போகிற காலமாக இருந்தது. வட இஸ்ரவேல் மற்றும் சீரியாவின் கூட்டணி படைகள் யூதாவின் மேல் படையெடுப்பதையும் ராஜ்யத்தின் பிரதான நகரங்களை அசீரிய சேனைகள் முற்றுகையிடுவதையும் தீர்க்கதரிசி காண வேண்டியிருந்தது. அவனுடைய வாழ்நாளில் சமாரியா வீழ்ச்சியடையிருந்தது. இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தார் ஜாதிகளின் மத்தியில் சிதறிப்போக இருந்தார்கள். அசீரிய சேனைகள் மீண்டும் மீண்டும் யூதாவின் மேல் படையெடுக்க இருந்தன. மேலும் தேவன் மாத்திரம் அற்புதமாக தலையிட்டிருக்காவிட்டால் எருசலேமுக்கு அழிவாக அமைந்திருக்கும் ஒரு முற்றுகையை அது சந்திக்க வேண்டியிருந்தது. தென்தேசத்தின் சமாதானத்தை கொடிய ஆபத்துகள் ஏற்கனவே அச்சுறுத்திக் கொண்டிருந்தன. தேவனுடைய பாதுகாப்பு விலக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. அசீரிய படைகள் யூதா தேசமெங்கும் ஊடுருவியிருந்தன.
வெளியிலிருந்து வந்த ஆபத்துக்கள் மூழ்கடித்துவிடும் போல் தோண்டினாலும் உள்ளிருந்த ஆபத்துக்களை விட அவை மோசமானவைகளாக இருக்கவில்லை.
கர்த்தருடைய ஜனங்களின் மாறுபாடுதான் அவனுடைய ஊழியக்காரனுக்கு மிகுந்த குழப்பத்தையும் அதிக சோர்வையும் கொண்டு வந்தது. ஜாதிகளுக்குள்ளே வெளிச்சம் தருகிறவர்களாய் நிற்க வேண்டியவர்கள் தங்கள் அவபக்தியாலும் கலகத்தாலும் தேவ நியாயத்தீர்ப்பை வரவழைத்துக் கொண்டிருந்தனர். வடராஜ்யத்தை வேகமாக அழிவுக்குள்ளாகக் கொண்டு சென்றதும் ஆமோஸ் மற்றும் ஓசியாவால் தெளிவாக கடிந்து கொள்ளப்பட்டதுமான அநேக பாவங்கள் யூதராஜ்யத்தை வேகமாக சீர்கெடுத்துக் கொண்டிருந்தன. ஜனங்களின் சமுதாய நிலை மிகவும் வருத்தகரமானதாக தோன்றியது. மனிதர் ஆதாயத்தை நாடினவர்களாய் வீடுகள் மேல் வீடுகளையுமையும் வயல்கள் மேல் வயல்களையும் சேர்த்து கொண்டிருந்தார்கள். பார்க்கவும் ஏசாயா 5:8. நீதியை புரட்டினார்கள், ஏழைகளுக்கு இரக்கம் காட்டவில்லை. அந்த தீமைகளை குறித்து சிறுமையானவனிடத்தில் கொள்ளையிட்ட பொருள் உங்கள் வீடுகளிலிருக்கிறது, நீங்கள் என் ஜனத்தை நொறுக்கி சிறுமையானவர்களின் முகத்தை நெரிக்கிறீர்கள் என்றார் தேவன். ஏசாயா 3:14-15. திக்கற்றோரை பாதுகாக்க வேண்டிய நியாயாஸ்திரிகள் கூட ஏழை எளியோரின் கூப்பிடுதலுக்கும் விதவைகள் மற்றும் திக்கற்ற பிள்ளைகளின் கூப்பிடுதலுக்கும் தங்கள் செவியை அடைத்துக் கொண்டார்கள். பார்க்கவும் ஏசாயா 10:1-2.
அநீதியும் செல்வமும் பெருகினதால் அகந்தையும் பகட்டும் குடிப்பழக்கமும் கலக ஆவியும் பெருகின. பார்க்கவும் ஏசாயா 2:11-3, 16:18-23, 5:22-11.
ஏசாயாவின் நாட்களில் சிலை வழிபாடு எவ்வித ஆச்சரியத்திற்கும் இடமின்றி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. பார்க்க ஏசாயா 2:8-9. சகல ஜனங்களுக்குள்ளும் அக்கிரமச் செயல்கள் பெருகியிருந்தன. ஆகவே தேவனுக்கு உண்மையாயிருந்த வெகு சிலரும் தாங்கள் உறுதியிழக்கும்படி தூண்டப்பட்டார்கள். அவர்கள் ஏமாற்றமும் அதைரியமும் கொள்ள அது வழிவகுத்தது. இஸ்ரவேலை குறித்த தேவதிட்டம் தோற்றுவிடும் போல தெரிந்தது. சோதோம் குமோராவுக்கு ஏற்பட்ட நிலையே அந்த கலகக்கார தேசத்திற்கும் ஏற்படும் போலவும் தோன்றியது.
உசியாவுடைய ஆடுகையின் கடைசி நாட்களில் நிலவிய இத்தகைய சூழ்நிலையில்தான் தேவனுடைய எச்சரிப்பின் செய்தியையும் கடிந்து கொள்ளுதலின் செய்தியையும் கொண்டு செல்லுமாறு ஏசாயா அழைக்கப்பட்டான். எனவே அந்த பணியிலிருந்து அவன் அஞ்சி பின்வாங்கியதில் எவ்வித ஆச்சரியமும் இல்லை. தான் கடுதுமையான எதிர்ப்பை சந்திக்கக்கூடும் என்பதை அவன் நன்கு உணர்ந்திருந்தான். அந்தச் சூழ்நிலையை சந்திக்க தனக்கு திராணி இல்லை என்று உணர்ந்தான். ஜனங்களின் அவநம்பிக்கையையும் பிடிவாதத்தையும் குறித்து சிந்தித்தான். எனவே தன் பணியால் பயனேதும் இல்லை என்று உணர்ந்தான். விரக்தியால் தன் கடமையிலிருந்து விலகி யூதாவை அதன் சிலை வழிபாட்டிலேயே அவன் விட்டுவிடலாமா?
பரலோகத்தின் தேவனுக்கு எதிராக நினிவேயின் தெய்வங்கள் பூமியை ஆள வேண்டுமா?
தேவாலயத் தாழ்வாரத்தின் கீழ் நின்றிருந்தபோது இத்தகைய நினைவுகள் ஏசாயாவின் மனதை ஆக்கிரமித்திருந்தன.
தேவாலயக் கதவும் உள்ளிருந்த திரையும் திடீரென மறைந்தது போன்றோ விலகினது போன்றோ தோன்றியது. தன் பாதங்கள் படக்கூடாத இடத்தில் பரிசுத்தருக்கெல்லாம் பரிசுத்தரை நோக்கிப் பார்க்க அனுமதிக்கப்பட்டான் தீர்க்கதரிசி. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் ஏகோவா உட்கார்ந்திருப்பதாகவும் அவருடைய மகிமையான வஸ்திரத்தொங்களால் பூமி நிறைந்திருப்பதாகவும் அவர் முன் ஒரு தரிசனம் எழுந்தது. சிங்காசனத்தின் இருபுறங்களிலும் மேலே சேராபீன்கள் பறந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பயபக்தியோடு தங்கள் முகங்களை மூடிக்கொண்டு தங்களை சிருஷ்டித்தவருக்கு முன் பணிவிடை செய்தார்கள். தங்களுடைய சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறையுமட்டும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமியனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று பயபக்தியோடு அவரை துதித்தார்கள். ஏசாயா 6:3. தன் ஆண்டவரின் மகிமையையும் மாட்சிமையையும் குறித்த இத்தகைய வெளிப்பாட்டை ஏசாயா கண்டபோது தேவனுடைய பரிசுத்தம் மற்றும் தூய்மை பற்றிய உணர்வு அவனை நிறைத்தது. சிருஷ்டிகரின் ஈடு இணையற்ற பூரணத்திற்கும் ஏசாயா உட்பட யூதா மற்றும் இஸ்ரவேலின் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களின் பாவ மார்க்கத்திற்கும் உள்ள வித்தியாசம்தான் எத்தனை பெரியது!
ஐயோ, அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான்.
வசனம் 5. பரிசுத்த ஸ்தலத்தினுள் தெய்வீக பிரசன்னத்தின் முழு வெளிச்சத்தில் நிற்பது போல நின்று கொண்டிருந்தவர் குறைகளும் பலவீனமும் உள்ளவனாய் தான் அப்படியே விடப்பட்டால் தான் அழைக்கப்பட்ட பணியை தன்னால் கொஞ்சங்கூட நிறைவேற்ற இயலாது என்பதை உணர்ந்தான். ஆனால் அவனுடைய இக்கட்டிலிருந்து அவனை தேற்றவும் அந்த மாபெரும் பணிக்கு அவனை தகுதிப்படுத்தவும் ஒரு சேராபீம் அனுப்பப்பட்டான். பலிபீடத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு நெருப்புத் தழல் அவனுடைய உதடு களின் மேல் வைக்கப்பட்டு, இதோ இது உன் உதடுகளைத் தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்று சொல்லப்பட்டது. பிறகு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய்ப் போவானென்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தம் கேட்டது. இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றான் ஏசாயா. வசனம் 7:8. பரலோகத்திலிருந்து வந்திருந்தவர் அந்த ஊழியனிடம், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணாரக் கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தைக் கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடிப்போடு என்றார். வசனங்கள் 9-10.
தீர்க்கதரிசியின் வேலை இதுதான். காணப்பட்ட தீமைகளுக்கு எதிராக தன் சத்தத்தை உயர்த்த வேண்டும். ஆனால் நம்பிக்கையின் நிச்சயத்தை பெறாமல் அவன் தன் பணியில் இறங்க அஞ்சினான். ஆண்டவரே, எதுவரைக்கும் என்றான். வசனம் 11. தெரிந்து கொள்ளப்பட்ட உம் ஜனங்களில் எவருமே அறிவடைந்து மனந்திரும்பி குணப்படமாட்டார்களா என்பது போல் அவன் கேள்வி இருந்தது. பாவத்தில் கிடந்த யூதாவின் மேல் அவன் வைத்திருந்த ஆத்தும் பாரம் விருதாவாக இருக்கவில்லை. அவனுடைய ஊழியம் முற்றிலும் பலன் தராமல் போகக்கூடியதாகவும் இருக்கவில்லை. ஆனாலும் அநேகம் தலைமுறைகளாக பெருகி வந்த தீமைகளை அவனுடைய நாட்களில் விலக்கிவிட முடியாது. தன்னுடைய வாழ்நாள் முழுவதிலும் பொறுமையும் துணிவும் மிக்க ஒரு போதகனாகவும் நம்பிக்கையை பற்றி மட்டுமல்ல அழிவை பற்றியும் சொல்லும் ஒரு தீர்க்கதரிசியாக அவன் இருக்க வேண்டியிருந்தது. அவனுடைய முயற்சியாலும் தேவனுடைய உண்மையுள்ள பிற ஊழியர்களின் பிரயாசத்தாலும் நிகழ வேண்டிய அனைத்தையும் தேவனுடைய உறுதிப்பாடு நிறைவேற்றியது. மீதமான ஒரு கூட்டம் காப்பாற்றப்பட வேண்டும். இது நிறைவேறும்படியாக எச்சரிப்பின் செய்திகளும் வேண்டுதலின் செய்திகளும் அந்த கலகக்கார தேசத்தாருக்கு அறிவிக்கப்பட வேண்டும். அதற்காக பின்வருமாறு சொன்னார் தேவன். பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரமில்லாமலும் பாழாகி பூமி அவாந்தர வெளியாகி கர்வாந்தர வெளியாகி கர்த்தர் மனுஷரை தூரமாக விளக்குவதினால் தேசத்தின் நடுமயம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும். ஏசாயா 6:11-12.
போர், நாடுகடத்தல், அநீதி இழைக்கப்படுதல், தேசங்களுக்குள்ளே அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் இழந்து போகுதல் போன்ற பரலோக நியாயத்தீர்ப்புகள் மனந்திருந்தாதவர்கள் மேல் விழ இருந்தன.
புண்பட்ட தேவனின் இரக்கமிக்க கரங்கள் தங்களில் கிரியை செய்ததை உணர்ந்தவர்கள் மனம் திரும்புதலுக்குள் வழிநடத்தப்படும்படியாக இவையாவும் சம்பவிக்க இருந்தன. வடராஜ்யத்தின் 10 கோத்திரத்தாரும் தேசங்களுக்குள்ளே விரைவில் சிதறடிக்கப்பட இருந்தனர். அவர்களது பட்டணங்கள் பாழாக்கப்பட இருந்தன. எதிரி நாட்டவரின் போர்ப்படைகள் மீண்டும் மீண்டும் அவர்களுடைய தேசத்தை வாரிக்கொள்ள இருந்தன. இறுதியில் எருசலேமும் விழ இருந்தது. யூதா சிறைப்பட்டு போக இருந்தது. ஆனாலும் வாக்குத்தத்த தேசமோ என்றென்றுமாக முற்றிலும் கைவிடப்பட்டு போக விடப்படவில்லை. பரலோகத்திலிருந்து வந்தவர் ஏசாயாவுக்கு பின்வரும் நிச்சயத்தை தந்தார். ஆகிலும் அதில் இன்னும் 10 ஒரு பங்கங்கிருக்கும். அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். கர்வாலிமரமும் அரசமரமும் இலையற்றுப் போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தாயிருக்கும். ஏசாயா 6:13.
தேவநோக்கத்தின் இறுதி நிறைவேறுதல் குறித்த இந்த நிச்சயமானது ஏசாயாவின் இருதயத்தில் தைரியத்தை கொண்டு வந்தது. பூலோக வல்லமைகள் யூதாவுக்கு எதிராக அணிவகுத்து நின்றால்தான் என்ன? தேவனுடைய ஊழியர் எதிர்ப்பையும் அவமதிப்பையும் சந்தித்தால்தான் என்ன? சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை கண்டான் ஏசாயா. பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது எனும் சேராபீன்களின் பாடலை அவன் கேட்டான். தடம்புரளும் யூதாவுக்கு ஏகோவாவின் செய்தி கொடுக்கப்படுவதோடு அவர்கள் பாவத்தை உணரும்படி பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையும் வழங்கப்படும் எனும் வாக்குத்தத்தம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. வசனம் 3. தனக்கு முன்னிருந்த பணியைச் செய்ய ஊட்டம் பெற்றான் தீர்க்கதரிசி. தன்னுடைய நீண்ட கடினமான ஊழியம் முழுவதிலும் இந்த தரிசனத்தின் நினைவோடே இருந்தான். நம்பிக்கையின் தீர்க்கதரிசியாக சபையின் வருங்கால வெற்றி குறித்து துணிச்சலோடும் இன்னும் அதிக துணிவோடும் முன்னறிவித்தான். 60 வருடங்களுக்கு மேலாக யூதா புத்திரருக்கு ஊழியம் செய்தான்.